நாம் நம் அறிவை கொண்டு வாழ்கின்றோமா, அல்லது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா? ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறைகள் நிவர்த்தியாக வேண்டும் என்றும் விரும்புகின்றோம். ஆனால் அந்த விருப்பத்தை நாம் கவனிப்பதில்லை. ஒவ்வொரு விருப்பமும் நமக்கு ஒவ்வொரு மூச்சிலும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனினும் நாம் அந்த விருப்பங்களை கவனிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையை நாம் அறியாமலேயே கொண்டிருக்கின்றோம். சுகமாகும் என்ற நம்பிக்கை, ஆனாலும் அதனை கவனிப்பதில்லை. கவனமற்ற நம்முடைய வாழ்க்கையில் எதை பற்றிய கவனத்தை நாம் கொண்டிருக்கவில்லையோ அதனுடைய விளைவுகளை நாம் சோதனைகளாக அனுபவிக்க நேரிடும். நம்முடைய கவனத்தை நம்முடைய நெஞ்சத்தின் பக்கம் திருப்புவதற்காக. குறைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி பின்னர் நமக்கு ஒரு தாங்க முடியாத நிலைமை ஏற்படும் பொழுது இப்பொழுதுதான் கவனிக்கின்றோம், இது சுகமாக வேண்டும் என்று. குறைகள் அனைத்தும் பாதகங்களாக நமக்கு திரும்புகின்றன. அந்த பாதகங்களை நாம் சமாளிக்க முடியாத போது இது சுகமாக வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அந்த சுகமாக வேண்டும் என்ற விருப்பம் தானாக அமைந்தது. இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பேரருளாக இன்னும் கடுமையான துன்பத்தை அடைவதற்கு முன்பாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, நீங்கள் சுகமாக வேண்டும். அதற்கு முன்பாக உங்களுடைய குறைகள் நீங்க வேண்டும். அங்கிருந்து ஆரம்பமாகியதுதான் குறைகளை நான் தவிர்த்துக் கொள்ளாத நிலையில் தவறுகளுக்கு மேல் தவறுகளை நான் செய்து எனக்காக நான் சம்பாதித்துக் கொண்ட குணக்கேடுகள் மாற்ற முடியாத அளவுக்கு, நானே கவனிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய குணக்கேடுகளாக அமைகின்றன. இந்த குணக்கேடுகள் தவறுகளை பாவங்களாக மாற்றுகின்றன. நான் தவறும் பொழுது அது எனக்கு கைகளில் அடிபடும். தவறுகள் அதிகமாகும் பொழுது மற்றவர்களையும் நான் நிச்சயமாக என்னை அறியாமலேயே பாதிப்பேன். அந்த பாதிப்பும் என்னுடைய மனதில் ஏற்படுகின்றது, இவர் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று. மனிதர்கள் அனைவருமே ஒரு காலத்தோனையின் மீது அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்தும் மீண்டு குறைகளிலிருந்தும் தங்களை தூய்மையாக்கிக் கொண்டு பிறருக்கும் பாதகம் இல்லாமல் தங்களுக்கும் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்காக இறைவன் அந்த நெஞ்சத்தை அமைத்தான். தன்னிடமிருந்துள்ள வாக்காக உங்களுக்கு அவன் அறிவிக்கின்றான், குறைகள் இல்லாத வாழ்க்கை, உங்களுக்கு நீங்களே காயத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தவறுகள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். என் குறைகளின் காரணமாக தவறுகள் நிகழும். தவறும் பொழுது நிச்சயமாக அடிபடும். அந்த வேதனை மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு தவறும் பொழுது வேதனை அடையும் பொழுது பிறரை குறை காணாமல் இருக்க வேண்டும். ஆரம்ப தவறு எனக்கு நானே செய்து கொள்ளக்கூடிய கேடு, நான் வேதனைக்குள்ளாகும் பொழுது பிறரை நான் குற்றம் சுமத்துகின்றேன். ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தாலும் சரி, என் குறையின் காரணமாக நஷ்டம் ஏற்படும் பொழுது என்னுடைய தொழிலாளர்களையோ என்னுடைய உதவியாளர்களையோ அல்லது என்னுடைய சக கூட்டாளியையோ நான் மனதில் குற்றம் பிடிப்பேன். அங்கு நம்முடைய தவறுகள் என்னுடைய பாவங்களாக உரைகள். தவறுகள் உறைந்து போய் அது பாவங்களாக மாறுகின்றன. பிறரை குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு அது மாறிவிடும். ஒவ்வொரு வேதனைக்கும் உங்களுடைய தவறுகள் கவனிக்கப்படாமல் அவற்றை அதிகமாக்கிக் கொண்டு அதை உங்களுடைய இயற்கையாக ஆக்கிக் கொண்டீர்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வினைகளுக்கு தானே பிணையாக இருக்கின்றன தவிர மற்றவர்கள் கிடையாது என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அடிப்படைகளில் நான் வாழ வேண்டும் என்று விரும்பினால் நமக்கெல்லாம் இது கிடைக்குமா, அவருக்குத்தானே என்று எண்ணக்கூடிய அந்த ஒரு பகுதியை ஷைத்தான் நமக்கு கற்பிக்கின்றான். கெட்ட சக்திகள் அவ்வளவு சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது பொருள். ஷைத்தான் என்பது நன்மையை உங்களுக்கு நிகழாவண்ணம் தடுப்பதற்காக வேண்டி எங்கிருந்து நன்மை நிகழுமோ அங்கு பாய்கிறான். உங்களுக்கெல்லாம் கிடையாது, அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது, அவர்களுக்கு அருள் இருக்கிறது, அவர்களுக்கு உண்டு. உங்கள் நமக்கெல்லாம் கிடைக்குமா என்று நிச்சயமாக அந்த ஒரு எண்ணத்தை நமக்குள் கெட்ட சக்திகள் அனைத்தும் ஒருமித்த கெட்ட சக்திகள் அனைத்தும் அகிலங்களுக்குரிய அவ்வளவு கெட்ட சக்திகளும் சேர்ந்து நெஞ்சத்தில் பாய்கின்றன. இதற்கு பெயர் ஷைத்தான். கெட்ட சக்திகளுடைய ஒருமித்த அந்த குரல் நம்மை பாதிக்கின்றது. நமக்கெல்லாம் அந்த ஆற்றல் கிடையாது என்று நிச்சயமாக இறைவன் அறிவிக்கின்றான். 57:29 அத்தியாயம் 57:29 உங்கள் இறைவனிடமிருந்து உள்ள அருட்கொடை எந்த ஒன்றுமே உங்களுக்கு கிடையாது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு அருட்களையும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. சுகமாக வாழ வேண்டும் என்ற அதற்கு நிகரான அருட்களை எது இருக்க முடியும்? ஒவ்வொருடைய மனதிலும் சுகமோடு வாழுங்கள், குணங்களோடு வாழுங்கள், குண நலன்களோடு பெருகுங்கள். குணத்தின் காரணமாக நலன், இந்த குண நலன் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சுகம். குணநலன்களோடு வாழ வேண்டும் என்று விரும்பாத மனம் எது? அதை அறிவித்தது யார்? மனதிற்குள் அதை அறிவித்தது யார்? குணம் பார்க்கக்கூடிய பொருள் அல்ல, நலனும் பார்க்கக்கூடிய பொருள் அல்ல, சுகமும் பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. அப்போ அது இருக்கும் பொழுது பார்க்க முடியாத மகாசக்தியை உங்களுக்கு அவன் அறிவிக்கின்றானே, குண நலன்களோடு வாழுங்கள், என்றும் குறைவில்லாத சுகத்தோடு வாழுங்கள் என்று அறிவிக்கின்றானே. தன் புறத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது கவனக்குறையின் காரணமாக அந்த அறிவிப்பை தவறவிடுகின்றோம். இது முதல் குறை. குறைபடாத வாழ்க்கையில் வாழ வேண்டும். குறைவில்லாத செல்வங்களோடு வாழ்வதற்காக யார் மறைவான அந்த பெரும் நலத்தை, அழகான அந்த சுகத்தை கொடுக்க முடியுமோ அவனைத் தவிர வேறு யார் அந்த மனதில் பேச முடியும் உங்களுக்கு இத்தகைய வாழ்க்கை வேண்டும் என்று? ஆகவே உங்கள் இறைவனுடைய அடிப்படையிலிருந்து எந்த ஒன்றையும் பெற தாங்கள் தகுதியுடையவர்கள் இல்லை என்று கூறக்கூடிய அந்த கெட்ட சக்தியை கவனியுங்கள். இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள். என் இறைவன் என்னோடு இருக்கின்றான், என்னுடைய உள்ளத்தோடு பொருந்திருக்கின்றான், அவனுடைய வாக்குகள் என்னுடைய மனதிற்கு அமைகின்றன என்பதை உங்களுடைய மனம் கூறும். தொழில்களைக் கொண்டு நாம் சம்பாதிக்கின்றோம், வேலை செய்து நாம் சம்பாதிக்கின்றோம். இறைவனுடன் கேட்கின்றான், எதற்காக வேலை செய்கின்றீர்கள்? காசுக்காக வேலை செய்கின்றேன். யார் கேட்பது? காசு எதற்காக? உணவுக்காக. உணவை நீங்கள் படைக்கின்றீர்களா அல்லது நாம் படைக்கின்றோமா? அதனுடைய கதிர்களை நீங்கள் பொறுக்கின்றீர்களா? நாமா? அதனுடைய விதைகளை நீங்கள் தான் உருவாக்கின்றீர்களா அல்லது நாமா? அதற்கான காற்றையும் அதற்கான தண்ணீரையும் மேலிருந்து உங்களுக்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவான அந்த உயிரோட்டம் அளிக்கக்கூடிய உணவை நாம் உங்களுக்கு கொடுக்கின்றோமா அல்லது நீங்களா? இல்லை, நீதான். இப்பொழுது இறைவனுடைய கேள்வி, நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்கியமும் உங்களுடைய அனைவருக்கும் இன்னும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் உரியது. தண்ணீரோ காற்றோ உணவோ எல்லாமே இதற்காக உங்களிடம் நான் இது கூடி கேட்கின்றேனா? இல்லை. அவ்வாறு இருக்கும்போது எதற்காக பணம்? யார் கேட்டது பணத்தை? அரசாங்கம் கேட்கின்றது. இந்த அரசாங்கத்தை நீங்கள் அனுமதிக்கலாமா? உணவுக்கு விலை பேசக்கூடிய அரசாங்கத்தை நீங்கள் அனுமதிக்கலாமா? எதற்காக என்று கேட்கும்பொழுது விவசாயிகள் பயிரிடுகின்றார்கள், அவர்களுடைய கூலி பணம் கொடுக்கத்தானே வேண்டும். உங்களுக்கே பணம் தேவையில்லை, உணவு தான் என்று கூறிய பிறகு விவசாயி அவனுடைய இடத்திலிருந்து அவன் விளைவிக்கக்கூடிய பொருள் அவனுக்குத்தானே முதல் உணவு. இதற்காக பணம். ஷைத்தான்கள் எவ்விதமாக நம்மை திசை திருப்புகின்றார்கள் என்பதை பார்க்கும். யார் உங்களிடம் உணவுக்கு பணம் கேட்கின்றார்களோ அவர்களுடைய காரியமெல்லாம் இறைவன் படைத்த உணவை மனிதர்களுக்கு பங்கிடுவதை தவிர விற்பதற்காக அல்ல. இதற்காகத்தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இதற்காகத்தான் ஒரு அரசாங்கம். உணவுக்கு விலை பேசுவதற்காக இல்லை. நீங்கள் உயிர் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நோய்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இலவசமாக ஊசி. ஆனால் உயிருக்கு உயிருக்குரிய உணவை, இறைவன் படைத்த உணவை கொடுப்பதற்கு காசு. இதனுடைய அடிப்படையில் எந்த ஒன்று உங்களுக்கு இப்பொழுது விளங்காமல் இருக்கிறது? எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரி, உணவுக்கு யார் விலை பேச மாட்டார்களோ அவர்களுக்குத்தான் எங்களுடைய வாக்களிப்பு என்று எப்பொழுது உதவி கொள்ளுங்கள். யாருமே இல்லை. இப்பொழுது நீங்கள் அறிவுறுத்துங்கள், மனிதர்களிடம் பேசுங்கள், உணவுக்கு விலை பேசக்கூடாது, அதுதான் நாட்டின் தரித்திரம். சிறு குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு கூட காசு. அப்படிப்பட்ட பரோபகாரிகள் நம்முடைய அரசியல்வாதிகள். நீங்கள் அவர்களுக்கு அடிபணிந்து போகின்றீர்கள். காரணம், வயிற்றில் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வயிற்றில் அடிக்கப்பட்டால்தான் நீங்கள் அடிமைகள் ஆவீர்கள். மற்ற எதற்கும் நீங்கள் அடிமைகள் ஆக மாட்டீர்கள். அரசாங்கம், அங்கத்தினர்கள், அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு மனிதர்கள் பணிய வேண்டும் என்ற பெரும் வேட்கையை கொண்டிருக்கின்றார்கள். அடங்க வேண்டும் எனக்கு, அவர்கள் மீது நான் ஆட்சி அதிகாரம் புரிய வேண்டும், அதிகாரம் புரிய வேண்டும், அவர்களுக்காக நான் தொண்டு செய்யக்கூடாது, என்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுதும் நாம் முகமூடி அணிந்து கொண்டிருக்கின்றோம் கட்டாயத்திற்காக. இங்கே எங்கேயெல்லாம் காத்து போகாது, வைரஸ் எங்கேயெல்லாம் போகாது, இங்கே போட்டுட்டா போதும். என்ன என் அதிகாரத்துக்கு எப்படி பார்க்கலாம், மனசு புரிஞ்சுக்கணும். இப்போ கூட வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் கரெக்டாக போட்டிருக்காங்க. நம்ம ஆட்சி கொடி கட்டி பறக்குது, நம்ம அதிகாரம் பறக்குது, அவ்வளோ முழுமையுமா மனசு புரிஞ்சுக்கணும். நீ அதிகாரம் பறக்குது, இங்கே போயிடலாம், செத்தா என்ன வாழ்ந்தேன். எந்த மனிதனுடைய ஒரு கழிவும், எந்த மனிதனுடைய ஒரு கழிவும் அது நீக்கப்பட்டு கேள் நீக்கப்பட்டு தூய்மையாக மாறுகிறது. மண்ணில் அனைத்து கழிவுகளும் இருக்கின்றன, அவை காய்ந்து போய் பின்னர் நல்ல நிலமாக மாறுகின்றன. அவ்வாறே நாம் மூச்சுவிடும் காற்றும் ஒரு கணப்பொழுதில் இந்த இருக்கக்கூடிய சுற்றிற்கு இருக்கக்கூடிய அவ்வளவு சுத்தூய்மையான உயிரிழக்கக்கூடிய உயிரோட்டம் கொடுக்கூடிய அந்த காற்றோடு கலக்கும் பொழுது நிமிடப்படுதில் அது தூய்மையாகின்றது. பொருளாக இருக்கக்கூடிய கழிவுகள் மாதக்கணக்கில் அது அதனை கெட்டதை அமைக்கப்படுகின்றது. வெறும் காற்று நொடிப்படுதில் அதனுடைய கெட்டதை அமைக்கப்பட்டு நன்மையாக மாறுகிறது. ஆனால் முகமூடி அணிந்து கொண்டு நாம் விடக்கூடிய காற்றையே அது தூய்மையாவதற்கு முன்பாக நாம் சுவாசிக்கின்றோம். இவ்வளவும் நமக்கு புரிகிறது. இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு நான் ஆட்சியாளனாக இருக்க வேண்டுமா? வானங்களிலும் பூமியிலும் ஆட்சியாளன் யாருக்குரியது? என்னை நீங்கள் ஆட்சியாளனாக அதிபதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களின் அரசன் நான் ஒருவன் தான், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்து உங்களுடைய அரசாங்கம் எப்படி அமைய வேண்டும் என்பதை என் பொறுப்பில் விடுங்கள். பயபக்தியோடு வாழுங்கள். அடுத்த அரசாங்கம் நீ எங்களுக்கு அமைத்துக் கொண்டிருவினை. உங்களால் முடியாது, என்னால் முடியாது, யாராலும் முடியாது. ஆனால் உள்ளத்தில் அவனுடைய வாக்கு இருக்கின்றது, உணவை விற்கக்கூடாது. சாதாரணமாக இவர்களுடைய போக்கிலேயே கேட்கின்றோம், உணவை விவசாயிகள் பயிரிடுகின்றார்கள். அது பூமியோடு ஒட்டி கிடக்கக்கூடிய ஒரு இஞ்சியோ பூண்டோ தக்காளியோ பயிர்களோ தானியங்களோ இவர்கள் விடுகின்றார்கள் என்று பெயருக்கு வைத்துக் கொண்டாலும், மரங்களாக வளர்ந்து நிற்கின்றது, பழங்கள் குறைகள் குறைகளாக தொங்குகின்றன, இவற்றுக்கு எந்த விவசாயி தண்ணீர் பாய்ச்சலான் விடுகின்றான்? அதற்கு ஏன் பணம்? விவசாயிகள் தான் பயிரிடுகிறார்கள் என்றால் எப்படி எனக்கு வளர்ச்சி ஏற்படுகின்றது, பஞ்சம் ஏற்படுகின்றது, ஏன் விலைவாசி உயர்கிறது? அப்படி என்றால் விவசாயிகள் ஒழுங்காக உழைக்கவில்லை, தன் காரியத்தை ஒழுங்காக செய்யவில்லை, அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டா இல்லையா? ஏன் அதை செய்யலை? நான் ஒரு நாளைக்கு உழைக்கிறேன்னு சொன்னால் எனக்கு பணம் கிடையாது. தேவையான அளவுக்கு விவசாயிகள் பயிரிடவில்லை என்றால் அவர்களுக்கு புதிய கூலி என்ன? அது அவர்கள் கையில் இருக்கிறது சொல்வாங்களா இல்லையா? அப்படி என்றால் எதற்காக பணம் விவசாயிகளுக்கு? அவர்கள் பயிரிடுகின்றார்கள் என்று ஏன் கூறுகின்றனர்? அவர்கள் உங்களுக்காக உணவை தயாரிக்கின்றார்கள் என்று ஏன் கூறுகின்றனர்? மரங்களாக வளர்ந்துவிட்டு பழங்களாக தூங்குகின்றன, அவற்றுக்கு எதற்காக பணம்? எப்படி ஷைத்தான்கள் கெட்ட சக்திகள் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை வழிமுறையினுடைய போக்குகள் எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம்? கவனம் இல்லை, குறைகள் இருக்கின்றன. சிந்தித்து பார்க்காதன் காரணமாக அங்கு குறைகள் இருக்கின்றன. இப்பொழுதும் இறைவன் உங்களிடம் குறிக்கொண்டிருக்கின்றான், சுகமான வாழ்க்கையை வாடுங்கள், நலனுடன் நன்மைகளுடன் வாடுங்கள், நன்மை கொண்டிருக்கிற குணங்களுடன் வாடுங்கள், பிறருக்கும் நன்மை வேண்டும். குண நலன்களின் காரணமாக நீங்கள் சுகமான ஒரு சமுதாயமாக வாடுங்கள். யாருக்கு புரிகிறது? யாருக்கு இறைவனுடைய அருட்படையாக கூறக்கூடிய இந்த தெளிவான உணர்வுகள் புரிபடவில்லை? யாருக்கு இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்கின்றது? அந்த அருட்படைகள் எவருக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது? புரிதலுக்கும் விளங்கிக் கொள்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் உரிய அவ்வளவும் அந்த நெஞ்சத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது யாருக்கு என்ன குறை இருக்கிறது? உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குது, அந்த நோய்க்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க, எங்களுக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்குதா? நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் சரியாகுது, இறைவனுடைய அருள் உங்கள்கிட்ட இருக்குது. சொல்கிறாங்க இல்லையா விளங்காமல். நான் பிரார்த்தனை பண்ணும் பொழுது சுகம் யார் கிடைக்குது? யாருக்காக பிரார்த்தனை பண்ண அவங்க தான் சுகம் கிடைக்குது. அது யாருடைய அருள்? நேரடியாக இறைவனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கும் அதே நிலையிலேயே எனக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி சுகம் கிடைக்க முடியும்? சிந்தனையுடையோருக்கு இறைவனுடைய அருட்கொலைகள் நெருக்கமாக இருக்கின்றன. எனக்கு உங்களுக்கிடையே ஒரு நோயாளி, ஒரு டாக்டர், நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் சுகம் அடைவேன். நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறும்பொழுது எனக்கெல்லாம் தகுதி இல்லை. அப்படி என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது நேரடியாக நீங்கள் தான் சுகம் அடைகின்றீர்கள் என்று இருக்கும் பொழுது எப்படி அந்த தகுதியை நீங்கள் தவறப்பட்டீர்கள்? தவறான எண்ணத்தை கொண்டு, இறைவன் மீது தவறான எண்ணத்தை கொண்டு எனக்கெல்லாம் இறைவன் கிடையாது என்று தீர்மானித்தீர்களே, அவனுமென்றுதான் நீங்கள் சுகத்தை விரும்புகின்றீர்கள். அப்படியானால் எங்கு தவறு நிகழ்கின்றது? யாருக்கும் எந்த டாக்டரும் தேவையில்லை, நீங்கள் சுகமாக வேண்டும். உங்களுக்கு சுகமாக வேண்டும் என்ற எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொருவருக்கும். நான் சுகமாகத்தான் இருக்கின்றேன் என்று யாரும் கூற முடியாது, கூறவும் கூடாது. நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலை உங்களிடம் இருக்கிறது. நோயின் அடிப்படையிலும் பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் ஒரு கவலை உங்களுக்குள். நிச்சயமாக நாளை விஷயத்தை பற்றி அறிந்தவன்தான் அங்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். கொஞ்சம் பயபக்தியோடும் உள்ளச்சத்தோடும் வாழ்ந்து வாருங்கள். இன்று நான் சுகமாக இருக்கின்றேன் என்று யாரும் தங்களுக்கு தாங்களே நாளைக்கும் இதே சுகம் இருக்கும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இறைவனுடைய கருணையின் காரணமாக உங்களுடைய குறைகள் நீக்கப்பட்டு உங்கள் குறைகளுக்கு அது தவறாமல் உங்களை தவறிடாமல் பாதுகாக்கும் விதமாகவும் தன்னிடமிருந்துள்ள ஒரு சிறு கவலையை உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். அந்த கவலையின் போது கவனம் நிச்சயமாக உங்கள் அறியாமலே இருக்கும். எந்த அளவுக்கு எனக்கு கவலை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பணிவும் இருக்கும். திமிரான பேச்சையோ அடங்கா தன்மையையோ நாம் அந்த நிலையில் கொண்டிருக்க மாட்டோம். ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கவலை அவர்களை கொஞ்சம் நிதானப்படுத்துகின்றது. மக்கள் மீது வரம்பு மீறாமல் இருப்பதற்காகவும் அவர்கள் மீது கொடுமையாக ஆதிக்கம் புரியாமல் இருப்பதற்காகவும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அரசியல்வாதிகள் இருதயத்திலும் இதம் புரியாத ஒரு கவலையை இறைவன் நிச்சயமாக அமைத்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் ஓரளவு நியாயமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு இல்லை என்றால் அடக்குமுறை மிஞ்சியிருக்கும். மனிதர்கள் அனைவருமே தங்களுக்கு அடிமைகள் என்று அவர்களுடைய கொண்டாட்டம் அதிகரித்திருக்கும். நாமும் அப்படித்தான். நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே உள்ளட்சம் பயம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பயம் உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும், உங்களுடைய தவறுகளை நீக்கும், உங்களுடைய குறைகளை நிவர்த்திக்கும். பாவங்களில் அதிகமாகிவிடாமல் இன்று உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது அந்த கவனம்தான். உங்களுடைய இறைவனுக்கு நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய தேவைகள் அறிவிக்கப்படாமல் இல்லை. எந்த தனி மனிதருக்கும் இறைவனுடைய ஓர வஞ்சகம் இல்லை. உங்களுக்கு சுகமாக வேண்டும் என்று நீங்கள் யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, இறைவனுடைய அந்த அனுகிரகம் இருக்கிறதோ என்று நீங்கள் பார்க்கின்றீர்களோ, அவர்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு உங்களுடைய இதயத்தில் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று அறிவிப்பான் உங்களுடைய இறைவன் தான். அந்த எண்ணம் இல்லாமல் நான் நன்மையை தேட மாட்டேன். நன்மையை உங்களுக்கு அருளியது யார்? துன்பத்தில் இருக்கும் பொழுது யார் அதிகமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் நான் பெரும் பாவம் செய்துவிட்டேன், என் இறைவன் என்னை கைவிட்டுவிட்டான் என்று கூறுவார்கள். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த உள்ளத்தில்தான் உங்களுடைய இறைவனுடைய வாக்கு சீக்கிரமாக சுகமாக வேண்டும். லேசாக இருக்கும் போது எப்போவாது சுகமாகிட்டு போதுன்னு சொல்லலாம். ஆனால் பெரும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உடனடியாக குணமாக வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. யாருடைய அத்தியாயம் 16 வசனம் 40. இறைவன் ஏதேனும் ஒரு காரியத்தை தீர்மானித்து உங்களிடம் புறப்பட்டார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே அவன் அதனிடம் ஆகுக என்று கூறுகின்றான். உடன் அது ஆகிவிடுகின்றது. உடன் அது ஆகிவிடுகின்றது. உங்களுடைய மனதில் இறைவன் அறிவிக்கின்றான் சுகமாகுங்கள் என்று. அதனை நான் கொள்கின்றேன். இப்பொழுதே சுகமாக வேண்டும், உடனே சுகமாக வேண்டும் என்று. எவ்வளவு பெரிய அருட்களை நமக்காக இருக்கின்றது, எவ்வளவு அதிகமான வேதனை இருக்கின்றதோ அவ்வளவு வேகமாக பேசுகின்றான். சுகமாக வேண்டும், என்னை நம்புங்கள், என்னை மட்டும் நம்புங்கள். மனிதர்களுடைய உதவியையோ இன்று வரையில் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த பாதுகாப்பையோ ஒருபோதும் நாடாதீர்கள். அதனை விட்டும் விலகுங்கள். சுகமாகும் மனிதர்களிடம் உதவி கேளாதீர்கள். சின்னதோ பெருசோ அவன் உங்களோடு இருக்கின்றான். உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். அவனுடைய வாக்கு உங்களுடைய நெஞ்சத்தில் பிரதிபலிக்கட்டும். அது மட்டும்தான் உண்மை என்பதையும் அறியுங்கள். இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று அறியுங்கள். யாரோ ஒருவருக்கு இறைவருக்கு என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. உங்களுக்காக நற்போதனை உங்களுடைய இறைவனிடம் உங்களை திருப்புகின்றேன். நெஞ்சத்தோடு இருக்கக்கூடிய நற்சொல் அனைத்துமே ஒருவர் சொல்லும் பொழுது அதை அருள் வாக்கு என்பீர்கள். அவ்வாறு அல்ல, இறை வாக்குகள் அதற்கு முன்பாகவே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அதற்கு பொருத்தமாக பேசும்போது அருள் வாக்கு என்று கூறுகின்றேன். இறை வாக்குக்கு பதிலாக அற்பமான மனிதர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அதே விருப்பத்தை கூறும்பொழுது அருள் வாக்கு என்று கூறுகின்றீர்கள். நெஞ்சத்தில் நிறைக்கிறது. அப்படிப்பட்ட அருள் வாக்கை உங்களுடைய உள்ளம் ஏற்கிறென்றால் அங்கு ஏற்கனவே அதே தேவை இருந்திருக்கின்றது. இறை வாக்காக நாம் எண்ணிய எண்ணங்கள் தான் நம்மை தவறு செய்துவிட்டன. நமக்கெல்லாம் கிடையாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் நாளைய வாழ்க்கையை பற்றிய தெளிவான அழகான செய்திகள் இருக்கின்றன. ஒருவர் கஷ்டப்படும் பொழுது இந்த கஷ்டம் எனக்கு நிகழ வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருப்பான் உடைய இறைவன் தான். உங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பது உண்மையானால் இதே நேரம் அவர்களுக்கும் வேண்டாம் என்று விரும்புங்கள். இந்த விருப்பத்திற்கு அவர்கள் எப்படி சுகமாகின்றார்கள் என்பதையும் கவனியுங்கள். பொதுவாக அவர் துன்பப்படுகின்றார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக விதமாக அல்ல. உங்கள் கண் முன்பாக காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாம் நம்முடைய குறைகளுக்காக எந்த ஒரு கஷ்டத்தை கொண்டு அவர்கள் வேதனைப்படுகின்றார்களோ அதே துன்பம் எனக்கும் இருக்கின்றது. ஒரு சுகமான காற்று வீசும் பொழுது எப்படி எல்லோருக்கும் அதே காற்று, ஒரு அழகான பூவினுடைய நறுமணம் மலருடைய நறுமணம் வீசும் பொழுது எப்படி அவ்வளவு விதம் அதனை அதே அளவீட்டை கொண்டு சுவாசிக்கின்றார்கள். நான் இங்கே சென்று போட்டால் பக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப காலமாக இருக்கும், தூரமாக கொஞ்சமாக இருக்கும், அதுக்கு பின்னாலும் தெரியாது, சுவாசிக்க முடியாது. ஆனால் ஒரு மலர், அந்த மலர்ந்து வரக்கூடிய அவ்வளவு லேசான ஒரு வாசனை, அவ்வளவு பேருடைய மூக்குக்கும் அதே வாசனை, ஒரே நிறம். உங்களுக்கான உதாரணங்கள். ஒருவருடைய துன்பம் அதே துன்பம் அவ்வளவு பேருக்கும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. அவர் கஷ்டப்பட்டிருக்காருன்னு ஒருபோதும் நினைக்க முடியாது. நீங்கள் அனைவரும் ஒரே சமுதாயத்தினர். யாருக்கேனும் ஏதாவது துன்பம் இருக்கும் பொழுது எங்களுக்கு வேண்டாம் இறைவனே எனக்கு அப்படி கூட வராது. அவங்களுக்கு சுகமாக அதுவும் வராது. அது அவங்களுடையது, அவங்களோட போகட்டும், நாம் நல்லா இருக்கணும். ஒரு சூழ்நிலையில் வாழும் பொழுது, ஒரு இயற்கையின் அரவணைப்பில் வாழும் பொழுது, இயற்கையில் ஒரு துன்பம் ஒருவரை சூழும் பொழுது அவ்வளவு வேலையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும், உணர்ச்சம் கொள்ள வேண்டும். அவருக்கு ஒரு கேன்சர், அவருக்கு ஒரு சிறுநீரக வியாதி, அவருக்கு ஒரு வயிற்றுப்போக்கு வயிற்று வியாதி, இவர் மரணப்படுத்திருக்கின்றார். எல்லாம் ஒரே வியாதியினுடைய வெவ்வேறு வடிவங்கள், அம்சங்கள், அவருடைய குறைகளுக்கு திறந்தவர். ஒவ்வொருவரும் குறைபட்டிருக்கின்றோம். பணம் சம்பாதித்தால்தான் வாழ்க்கை என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவனுடைய குணம் எனக்கு சம்பாதித்து தராது, பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் பொய்யும் புரட்டும் புரளியும் நம்பிக்கை துரோகமும் நெளிவு சுழிவும் உண்மைக்கு மாறாக அவ்வளவையும் கொண்டு வாழ்ந்தால் தவிர நான் பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இவ்வளவும் இறைவனுடைய குணங்களுக்கு விரோதமானவை. இறைவனுக்கு விரோதமாக சென்றால் மட்டும்தான் நான் பணம் சம்பாதிக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அதற்கு பின்னால் ஒரு கவலை அமைத்திருக்கின்றான். அந்த கவலையானது உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கொஞ்சமாவது கவனம் இருக்கும். சில நேரங்களில் தூக்கம் கலையும் பொழுது அந்த கவனம் அதிகரிக்கும். உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்புவீர்கள். அதன் காரணமாகத்தான் என்றோ எப்பொழுதோ ஒவ்வொரு கணப்பொழுது திரும்பிய காரணத்தால் இன்றுவரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய பாவங்களுக்கிடையே ஒரு சனம் பொழுது நான் நினைத்தேன், இவ்வளவு கொஞ்சமாக அற்பமாக இறைவனை பற்றி முழுமையாக நினைத்தேன், பாதுகாக்க வேண்டும் என்று அடுத்த கணம் மாறிவிட்டது. அந்த ஒரு கணத்திற்காக என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முற்றிலும் முழுமையுமாக நாம் நம்பிக்கை கொண்டிருந்தால், அவனுடைய கவனத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை? பணம் குறையும் பொழுதும் நோய்வாய்ப்படும் பொழுதும் உயிர் பயம் ஏற்படுகின்றது. இந்த உயிர் பயத்திற்கு மட்டும்தான் நாம் இறைவன் பக்கம் திரும்புவோம், அதுவரைக்கும் இறைவன் பக்கம் திரும்ப மாட்டோம். நாளைக்கு உணவுக்கு என்ன என்ற அந்த பயம், நான் இன்று மரணமடைந்துவிட்டால் என் குடும்பத்திற்கு என்ன கதியாகும் என்ற பயம், இவ்வளவும் மனிதர்கள் சம்பந்தமாகத்தான். நம் குடும்பத்தை இறாந்தி சென்று விடுவார்கள் என்ற மனிதர்கள் சம்பந்தமான பயம்தான். உங்களுடைய முதல் விரோதிகள் மனிதர்கள், அதிலும் முதல் தரமான விரோதிகள் உங்களுடைய நெருக்கமான உறவுகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே அவர்கள் தான். எப்போ உங்கள் மண்டை கீழே விட உங்களுடைய பொருள்கள் அபகரிச்சிட்டு போகலாம் நிற்கக்கூடியவங்க தான். எவ்வளவு சின்ன குழந்தைகள், பலகீனமான குழந்தைகள் இருந்தாலும் கொஞ்சம் கூட மனதில் இலக்கமோ அவர்கள் மீது கருணையோ இருக்காது. அப்படிப்பட்ட மனித கூட்டங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய உறவுகள் வேண்டுமா, என்னுடைய நெருக்கம் வேண்டுமா? உறவுகள் அதுவும் சொல்வீங்க, நல்லது கெட்டதுக்கு நாலு பேர் வேணும் எனக்கு. நல்லதுக்கு நாலு பேர் வேணும்னு சொன்னாலும் அங்கீகரிக்க முடியாது, பரவாயில்ல. கெட்டதுக்கு நாலு பேர் வேணும், நீங்களே போதுமே. எந்த அளவுக்கு நம்முடைய குணங்கள் கெட்டு நலன்கள் வாடிப்போய் நாம் கூலங்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனியுங்கள். குப்பை கூலமாக நம்முடைய மனம் ஆன பிறகு எனக்கு சுகம் ஒரு கேடா என்பதுதான். உங்களுடைய இருதயத்தோடு கடந்து வாட வேண்டும். இறுதியாக நீங்கள் திரும்புவது உங்களுடைய நெஞ்சத்தின் பக்கம்தான். மனம் ஏதோ செய்கிறது, தாங்க முடியவில்லை என்று இங்குதான் கேள்விப்பீர்கள். எவ்வளவு உடல் நலக்குறை வந்தாலும் சரி, இறுதியில் பரிதவிப்பின் போது எங்கு அந்த பரிதவிப்பு நிகழ்கின்றது? உடலுக்குரிய கஷ்டங்கள் அவ்வளவும் கண்ணுக்கு தெரியாது, உணர்வுகளுக்கு தெரியாது. இங்கு படக்கூடிய அந்த வேதனை தான் கடைசியில் முடிந்துவிட்ட பிறகும் இங்குதான் எடுத்துக்கொள்வீர்கள். போய்விட்டதே போய்விட்டது, அது வரைக்கும் டாக்டர் நம்புவீங்க, கடன்காரன் நம்புவீங்க, பேங்கை நம்புவீங்க, அரசாங்கத்தை நம்புவீங்க, உங்களுடைய தொழிலை நம்புவீங்க. கடைசியில் பதிவு போன பிறகு இங்கே அடித்துக் கொள்வீர்களே, அந்த இருதயத்தின் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். உங்களுடைய நெஞ்சங்களிலேயே அடித்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த நெஞ்சத்திற்கு சுகமான உணர்வுகளை, அழகான உணர்வுகளை இன்று மதிப்பு கொடுங்கள். என்று அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த அழகில் என்று வாடுங்கள். அகஸ்தியனுடைய அழகு உங்களுடைய முகங்களில் பிரதிபலிக்க வேண்டும். அகஸ்தியனுடைய அழகு முகத்தில் பிரதிபலிக்க வேண்டும். முகம் செழிப்பாக இருக்க வேண்டும். முகம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய முகத்தினுடைய அடையாளம் கண்கள், காது, மூக்கு, வாய், வாய்களும் அடங்க வேண்டும். காதுகளும் துல்லியமாக இருக்க வேண்டும். கண்களும் தெளிவாக இருக்க வேண்டும். சுவாசங்களும் நிறைவாக இருக்க வேண்டும். அழகான உணர்வுகளை கொண்டு முகம் செழிப்பாக இருக்கும் பொழுது கண்கள் கூர்மையாக இருக்கின்றன. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் அதனுடைய நன்மை தீமைகளை பார்த்த பார்வையில் பார்க்க முடியும். எது எனக்கு வேண்டும், எதற்கு வேண்டாம். ஒவ்வொரு பேச்சையும் கேட்கும் பொழுது துல்லியமாக அறிகின்றேன், இது கெட்ட வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், நம்பிக்கை துரோகத்திற்குரிய வார்த்தைகள் என்று. அந்த காதுகள் அவ்வளவு செழிப்பாக கூர்மையாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நீங்கள் எவ்வளவு நயவஞ்சகமாக மறைத்து எனக்கு துரோகமாக என் முன்பாக வந்தாலும் சரி, உங்களை பற்றிய செய்தி எனக்கு அறிவிக்கப்படும் என்று பயம் இருக்க வேண்டும். ஒரு சொல் நம்மை பற்றி சாராக வந்துவிடக்கூடாது என்று பயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாக்குகள் வர வேண்டும். இது அகஸ்தியனுடைய அழகு முகத்தில் பிரதிபலிப்பதாகும். நீங்கள் நன்மையை விரும்பும் பொழுது எந்த ஒரு மனிதரிடமிருந்தும் நன்மையை மட்டும் கிரகியுங்கள். ஒரு சாப்பாட்டில் ஒரு ஈ வந்து உட்காதுன்னு சொன்னால் அந்த இடத்தை மட்டும் தூக்கி போட்டு சாப்பிட வச்சு சாப்பாடு செலவிட மாட்டோம். அந்த சாப்பாட்டில் கல் இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் கல்லில் கல்லை பொறுக்கி போட்டு உணவு சாப்பிடுவோம். ஒரு பழம் கொஞ்சம் அழுகி போயிருந்தால் பழத்தினுடைய அந்த அழுகலை வச்சுட்டு நல்ல பழம் சாப்பிடுவோம். அமிதமாகவே மனிதர்கள் பழகும் பொழுது அவருடைய கெட்ட குணம் இருக்கும் பொழுது கெட்ட குணத்தை நீக்கி வச்சு நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நன்மையோடு உங்களுடைய தூத்தியில் கட்டும். ஒரு பழத்தில் வந்து முக்கால்வாசி பழம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் அதை வெட்டி போட்டு கொஞ்சம் கால்வாசி இருக்கிற அந்த சுவையான பழத்தை நான் சாப்பிட்டு விட்டு திருப்தி அடைகின்றேன். அந்த திருப்தியை நான் அடைய வேண்டும். என்னுடைய கடுமையான விரோதியும் எதிரியும் வந்தாலும் சரி, அந்த கெட்டவனத்தை நீக்கிவிட்டு நல்லதை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த கண்களும் காதுகளும் வேண்டும். மனிதன் மனிதனுக்கு துரோகமாக இருக்க முடியாது, விரோதியாக இருக்க முடியாது, பகைமை கொள்ள முடியாது. காரணம், அவனிடமும் நற்குணங்கள் இருக்கின்றன, இறைவனுடைய அனுகிரகங்கள் இருக்கின்றன அவனிடம். அந்த அனுகிரகத்தை கொண்டு அவர்கள் வாழக்கூடிய அந்த நற்பண்புகளின் பக்கம் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். இங்கு எந்த அளவுக்கு நீங்கள் கருணையோடு இருக்கின்றீர்கள், கவனத்தோடு இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் நன்மையை மட்டும் கிரகிக்க முடியும். நான் அவர்களுடன் பழகுகின்றேன், அதே நன்மையைக் கொண்டு எனக்கு அந்த நன்மையினுடைய குணம் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் எங்கு நன்மை இருக்கிறது என்று தேடி பார்த்து நன்மையை மட்டும் கிரகிக்கக்கூடிய அந்த சக்தி எனக்கு இருக்கின்றது. இவ்விதமாக என்னுடைய நன்மையைக் கொண்டு நான் பழகும் பொழுது உங்களுடைய நன்மைகள் அங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றன, விசாலமாகின்றது, அதிகமாகின்றது. அவ்வாறு நன்மைகள் ஒரு குணத்தில் அதிகமாகும் பொழுது மற்ற தீமையான குணங்கள் அவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்ட தீமையான குணங்கள் நீக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. இதனையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி சமுதாயத்தில் பழக வேண்டும் என்பதற்கு சமுதாய சிந்தனை வேண்டுமென்றால், சமுதாயம் ஒரே சமுதாயம்தான் என்பதை அறிய வேண்டும். ஒரு சுகமான காற்று வீசும் பொழுது மீண்டும் நினைவு கூறுங்கள், அவ்வளவு பேருக்கும் அந்த சுகம் இருக்கிறது. அந்த சுகமான காற்றுடன் மண் வாசனையும் மனிதர்கள் சேர்ந்து வரும்பொழுது அவ்வளவு பேருக்கும் அந்த ஒரு அரை நிமிடம் கால் நிமிடம் அந்த மண் வாசனை ஒவ்வொருவரும் உணர்கின்றீர்கள். அவ்வளவு சுகமானது, நிலம் உயிர் பெற்று விட்டது என்பதற்கான அடையாளம். ஒரு மலருடைய வாசனை வீசும் பொழுது அவ்வளவு பேருக்கும் அதே அளவு எவ்வளவு வேகமாக சுகாசம் சரி குறைந்துவிட்டது. ஒரு வண்ணத்து பூச்சி அழகாக இருக்கின்றது, அதனை நீங்கள் பிடிக்கின்றீர்கள், அவ்வளவு நிறம் ஒட்டி கொண்டு விட்டது. ஆனால் அந்த நிறம் அப்படியே இருக்கு, வண்ணத்து பூச்சி அந்த இறகுகளோடு பிடிக்கின்றோம், அவ்வளவு நிறங்களும் விட்ட பிறகு கைவிடுக்கிறது. ஆனால் அந்த நிறம் அப்படியே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பொருள் கொடுக்கும் பொழுது குறைவே பெற்று நீங்கள் சம்பாதிப்பதும் அது உங்களுக்கே உதவாது என்பதை தெரிய வேண்டும். உயிரோட்டத்துடன் வாழ வேண்டும். எந்த நேரமும் உங்களுக்கான ஒவ்வொரு தேவையும் நிரப்பமாக இருக்க வேண்டும். சமுதாயத்திற்கு நிரப்பமாக இருக்க வேண்டும், உங்களுக்கு மட்டும் என்று எண்ணக்கூடாது. இது உங்களுக்கு சாத்தியமா அல்லது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் சாத்தியமா என்று நாம் கேட்கும் பொழுது தவற மாற்றம் இருக்கு, ஒருவனுக்கு மட்டுமே சாத்தியம். நீங்கள் சுகமாக வாழ்ந்து சொல்லும் பொழுது உங்களுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமும் சுகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அமைதி இருக்கும். ஒட்டுமொத்த சமுதாயமும் நயவஞ்சகத்திலும் கலவரத்திலும் கழகங்களும் இருக்குமானால் நீங்கள் எவ்வளவு விரும்பினாலும் அந்த அமைதி கிடைக்காது. வெளியே போனால் கலவரம் கழகங்களும் ஊரடங்குகளும் துப்பாக்கி சூடுகளும் வெட்டுக்குத்துகளும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இப்பொழுது அதெல்லாம் இல்லை, தமிழகத்தில் இல்லை. எவ்வளவு கலவரங்கள் தூண்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவ்வளவு நீக்கப்படுகின்றன. தமிழக மக்களுடைய நிலை அது, இது இறைவனால் மட்டும்தான் முடியும். காரணம், இறைவனை ஏற்றுக்கொள்பவர்கள் தமிழகம் முழுவதும் நிரம்பிவிட்டார்கள். இறை உணர்வோடு வாழக்கூடியவர்கள் தமிழகம் முழுமையும் நிரம்பிவிட்டார்கள். கலகங்களுக்கும் சைத்தான்களுக்கும் இடமில்லை, கெட்ட சக்தியில் அவ்வளவும் ஒடுக்கப்பட்டுவிட்டது. வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்குள்ளேயும் நுழைய முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் உங்களுடைய மனதை விசாலமாக்குங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நன்மையான விஷயங்களை பற்றியும் பார்த்தோம். அவ்வளவு பேருக்கும் இறைவனுடைய ஒரே வாக்கு, சுகமான காற்று, மண் வாசனை, மனதின் வாசனை, தண்ணீர் பெருகும் பொழுது அவ்வளவு பேருக்கும் அதே குளிர்ச்சி, அதே நீர், அதே சூழல், அதே சாரல், அதே அக மகிழ்ச்சி. அவிதமாக துன்பமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவ்வளவு பேருக்கும் உண்டு, எனக்கு இல்லை என்று என்ன வேண்டாம். யாருக்கு அதிகமாக பொறுப்பு உணர்வு இருக்கிறது என்றால், கஷ்டப்படுபவர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இதே நம்பிக்கையில் தடுமாறலாம். ஆனால் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக தடுமாற்றம் இருக்காது. காரணம், நான் என் இறைவனால் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். சுகமாக வாழ்வதன் காரணமாக தடுமாற்றம் இருக்காது. இறைவனுக்கு நன்றியோடு இருந்தால் போதும். யார் சுகமாக வாழ்கின்றார்களோ அவர்கள் அந்த தீமை சக்தியுமே சக்திகளை நீக்க வேண்டும். எங்களுக்கு இது வேண்டாம் இறைவனே என்று சுகமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்கும் பொழுது அங்கு அந்த குறைவல் நீக்கப்படுகின்றன. எல்லாம் வந்துவிட்டதே என்று பொய்யான செய்தியை கூறுகின்றார்கள். உதாரணமாக கொரோனா. எண்ணூறு கோடி மக்களில், உலகத்தில் இருக்க 800 கோடி மக்களில் எத்தனை கோடி மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகம் போலாகவும் கேட்டால் 1 கோடிக்கும் குறைவாக அல்லது 2 கோடிகள். இந்த 800 கோடிக்கு 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? இன்னும் குறைவானது. எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இது எப்படி பேண்டமிக் உலக முதல்ல பதவிச்சு எல்லாருக்கும் வந்துருச்சு எப்படி சொன்னீங்க? 1% அந்த 1%ல 5% கூட சாகலை. அப்போது 99% பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது 800 கோடி மக்களில் 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டவங்க, 799 கோடி மக்கள் நல்லா இருக்கும் பொழுது இது உலகம் போல பதவிச்சுன்னு சொன்னாங்களே எப்படி அப்படி? அதில் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, 0.2% செத்துருக்காங்க. அப்போது 99.8% நல்லபடியாக இருக்காங்களே, படிச்சிருக்காங்களே எப்படி? இப்போ எப்படி 799 கோடி பேருக்கு நீங்கள் தடுப்பூசி போகிறீங்க? நாங்கள் காப்பாற்ற போகிறோம். அப்போ இதையும் காப்பாற்றுறது யார் இவ்வளோ தெரியும்? இங்கு வேலை செய்யும் பொழுது அவ்வளவு துல்லியமாக இருக்கும், மனிதனை நம்பக்கூடாது என்று, மனித கழிவுகள் வாயிலிருந்து வரக்கூடிய பொய்யான பேச்சுக்களை நம்பக்கூடாது என்று. உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இறைவனுக்கு நன்றி உணர்வோடும் கவனத்தோடும் கழிவோடும் இருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கற்பிக்கின்றான், இவ்விதமாக நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் என்று. இப்பொழுது உங்களுடைய மனதில் எந்த நேரமும் குண நலன்களோடு வாடுங்கள். அந்த சுகங்களில் என்றென்றும் நிலைத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குணங்களிலிருந்து ஆரம்பமாகின்றது. நான் ஒரு ரவுடியாக இருந்தால் என்னை யாராவது ஏற்றுப்பாங்களா? நான் ஒரு உதவியாளன் என்று அந்த அந்தஸ்து இருக்கும்போது யாரும் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை. குணம், கெட்ட குணத்தை கொண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று என்ன வேண்டாம், மன்னிக்கப்பட்டு இன்னமும் சொல்லிக் கொடுத்தால் அந்த குணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதன் காரணமாகவே மன்னித்தான் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். குணநலன் சுகம் நிச்சயமாக அறிய முடிகின்றது. குணக்கேடுகள் உங்களுக்கு தீமைகளும் அழிவும், இதை தவிர இறுதி கிடையாது. நாமும் அழிவோம், நம்மை சார்ந்திருக்கிற மற்றவர்களுக்கும் அந்த கெட்ட தன்மையை புகுத்திவிட்டு இதுதான் எனக்கு பின்னரும் எனக்கு துன்பத்தை தெரிவிக்கக்கூடிய என்னுடைய மறுமையிலும் இறந்த பின்னரும் யாரையெல்லாம் நான் வழிகிறேனோ அவ்வளோ என்னுடைய துன்பங்களிலும் ஒரு பகுதியை நான் நரக வேதனையாக அனுபவிக்கிறேன். நான் இறந்துவிட்டேன், பாதுகாக்கப்பட்டு விட்டேன் என்று ஒருபோதும் எழுத வேண்டாம். இப்பொழுதும் எங்களுடைய மனங்களில் தான் வாடுகின்றீர்கள், உடலில் வாடவில்லை. உண்மைதானே? என்னுடைய துன்பகலம்தான் என் மனம்தான், உடலில் இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன கட்டி வந்திருக்குது, 10 வருஷம் கட்டி அறந்து போவேன், இந்த கட்டி பெருசாகி கேன்சராகி முற்றி போய் நான் சாவேன், அதை இன்னைக்கு கொண்டு வந்து வாழ்ந்துட்டேன், இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இன்னும் அந்த நாள் வரல. ஆனால் அந்த நாளை இன்று நான் கற்பனையாக பாவித்து அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பாவியாக. நாளைய நாள் உங்களிடம் இல்லை என்று தெரிந்த பின்னரும் இப்போ நீங்கள் வாழ்றது மனசில் வாழ்றீங்களா, இன்பங்களும் துன்பங்களும் சேர்ந்து உடலில் வாழ்றீங்களா? உடலால் வாழ்கின்றேன், உடலில் நோய்கள் இருக்கின்றன, உடலில் கஷ்டங்கள் இருக்கின்றன, அவ்வளவும் பொய், மனதில் வாழ்கின்றீர்கள். அந்த மனதில் இறைவனுடைய வாக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கின்றது, சுகம்தான் எனக்கு வேண்டும் என்று. சுகம்தான் வேண்டும் என்றால் மற்றவர்களின் நலன்களை விரும்புங்கள். மற்றவருடைய நலன்களை விரும்புவதற்கு இங்கு குணங்கள் சீர்பட வேண்டும். இறை குணங்களோடு வாடுங்கள். இறைவனுடைய காற்று அவ்வளவிற்கும் சமம், இறைவனுடைய மனம் அவ்வளவிற்கும் சமம், அவனுடைய தண்ணீர் அவ்வளவிற்கும் சமம், அவனுடைய உணவு அவ்வளவிற்கும் சமம், அவனுடைய உணர்வு அவ்வளவிற்கும் சமம். ஒரு மனிதர் வாடுங்கள், சமுதாயத்தை நீங்கள் வாழ்க்கை சமுதாயத்தை வாழ்விப்பதற்கு ஒப்பான செயல். குணங்கள் பெரும் ஆற்றல். நான் கெட்டவனாக இருந்தால் என்னை எல்லாரும் தூக்கில் போட்டுருவாங்க, நான் நல்லவனாக இருந்தால் என்னை அதிபதியாக்குவாங்க, அவ்வளவுதான். ஆக குணம் நலன் சுகங்களில் வாடுங்கள். என் குணத்தை கொண்டு இது எல்லோருக்கும் பதிவானது. இறைவனுடைய குணம் மன்னிக்கக்கூடிய குணத்தை கொண்டு வாடுங்கள். நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீங்களும் உங்கள் குடும்பத்தாலும் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு நலனை விரும்புங்கள். மற்றவர்களுக்கு நலனை விரும்பாத குணம் இருக்கும் இல்லாத வகையில் உங்களுக்கும் சுகம் கிடையாது, உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும். எந்த நன்மையையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்க முடியாது. ஏன் என்னை தரிசனம் போகவே மாட்டேங்குது? உங்களை முடிச்சிருக்கலாம் இதே நாளிலும், ஆனால் முடிக்கவில்லை. நல்ல குணங்கள் இருக்கின்றன, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் இங்கு இயற்கையான பரிதாபம் வருகிறதா என்று பாருங்கள். அதுவரையில் நான் என்னை என் துன்பங்களை விட்டும் காப்பாற்றிக் கொண்டவன் இல்லை. அந்த இயற்கையான குணம் பார்க்க பார்க்க எப்படி ஒருத்தரை பிடிக்கிறதோ, பழகிவிட்டால் நமக்கு உரிமையாகி விடுகின்றார்களோ, என் மனதில் புரியவர்களாகிவிட்டோம். அதே போன்று இலக்கத்தை கொண்டு அவர்களை கவனியுங்கள், அது உங்களுடைய இயற்கை குணமாக மாறும். அவிதமாக மாறும் பொழுது நினைத்தால் சுகம், அந்த சுகம் அவர்களுடைய நலன்களை கொண்டு அமைகிறது. ஆனாலும் அவர்கள் கவனிக்க வேண்டும், அந்த நலனை கவனிப்பதற்காக வேண்டித்தான் இந்த வகுப்பு. அந்த நலன்கள் எப்படி உருவாகும் என்பதற்கு குணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவும் இறை குணங்களாக இருக்கின்றன. நான் இறக்கப்படும் பொழுது இறக்க குணத்தை நான் இயற்கையாக பெறும் வரையில் எனக்கும் குணம் இல்லை, பொய்யான குணம், நலன் இல்லை. நிச்சயமாக அதில் என்னுடைய காரியங்களில் மற்றவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. அதன் காரணமாக சமுதாயத்தில் சுகம் கிடைக்கின்றது. ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையே அவர்களுடைய இதயங்களில் அவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். அந்த மன்னிக்கக்கூடிய குணம் இருக்க வேண்டும் என்றால் இரக்கம் வேண்டும், மற்றவருடைய துன்பத்தின் மீது இரக்கம் வேண்டும். அந்த இரக்கம் உங்களுடைய பிரார்த்தனையாக அமைகின்றது. அந்த பிரார்த்தனை இறைவனிடமிருந்து உங்களுக்கு மற்றவர்களுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனை இரக்கத்தின் காரணமாகவே நிகழ்ந்து விட்டது. மாயத் தொடர்ந்து சுகமாக்கம் கேட்கக்கூடாது. அந்த இரக்க குணம் ஒன்று போதும், நீங்கள் எதை விரும்புகின்றீர்கள் என்று தெரியும். இறைவன் அந்த சமுதாயத்திற்கு சுகத்தை அளிக்கின்றான். நீங்கள் ஒருவரை வாழ வைத்தால் சமுதாயத்தை வாழ வைப்பதற்கு ஒப்பான ஒரு செயலாகும். அத்தியாயம் 5:32. இது காலம் காலமாக நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான், கவனிக்கவில்லை, அவ்வளவு. அத்தியாயம் 5:32. நிச்சயமாக உங்களுக்குள் கோபதாபங்கள் இருக்கின்றன, கடுமையான தகைகள் இருக்கின்றன, கொலையும் கூட செய்து விடுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இருந்த போதிலும் நீங்கள் செய்த கொலைக்காக உங்களுக்கு அதே வகையிலான பழிபாவங்கள் உண்டு. அல்லது கலவரங்களும் கலகங்களும் அதில் குழப்பங்களையும் அதில் உயிர்ச்சேதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு அந்த கொலை தண்டனை நம்முடைய அரசியலில் சட்டப்பிரிவுகளில் குற்றப்பிரிவுகளில் உண்டு. கொலைக்கு கொலை இருக்கிறது இல்லையா? ஆனால் பெரும் கொலைகளும் கலகங்களும் குழப்பங்களும் இதே தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக கருணை மனுவும் கிடையாது. கொலைக்கு கொலை தான். இன்றைக்கு கூட 7 பேர் விடுதலை செய்யப்பட்டது. காரணம் பெரும் கொலை, அது சட்டப்பிரிவில் இருக்கிறது. அது கொலை செஞ்சாங்களா இல்லையாங்கிறது மறு விஷயம். கொலைக்கு கொலை என்ற அந்த தண்டனை பிரிவு இருக்கிறது இல்லையா, அது இதிலிருந்து வந்தது தான். கலகங்களும் கலவரங்களும் இவற்றுக்கும் எந்த கட்சி காரணமாக இருக்கின்றதோ அந்த கட்சியை முழுமையாக தூக்கிப்பட வேண்டும். அதாவது அந்த கட்சியை நாம் நீக்க வேண்டும், தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று கூற வேண்டும். செய்வதில்லை. கலகங்களும் கலவரங்களும் ஏற்பட்டுவிட்டால் அது கொலை கிடையாது. ஒருவன் மற்றும் கொலை செய்துவிட்டால் கொலை, கூட்டமாக கொலை செய்தால் கொலை, இது அதற்கு கலவரம். காரணம், அரசியல் பெண் இருப்பதன் காரணமாக அவர்கள் பிரிக்கப்படக்கூடாது, அதன் காரணமாக கலவரம், அதற்கு சட்டம் மாற்றப்பட்டது. ஒரு கொலையை செஞ்சுட்ட கொலையை தூண்டவனுக்கு அதிகமான தண்டனை. ஒரு கழகம், அந்த கழகத்திற்கு கழகங்கள் காரணமாக இருக்கின்றன என்று இருக்கும் பொழுது அவர்கள் ஒட்டுமொத்தமாக பிடிக்கப்பட வேண்டுமா இல்லையா? தேர்தலில் இருந்து அவர்கள் விளக்கப்பட வேண்டுமா இல்லையா? அரசியலில் இருந்து அவர்கள் விளக்கப்பட வேண்டுமா இல்லையா? செய்வதில்லை. காரணம், இங்கு அந்த உணர்வு இல்லை. காலம் தொட்டே இந்த கேடுகள் இருக்கின்றன. நிச்சயமாக எவன் ஒருவனை கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் குழப்பத்திற்காகவோ அன்றி ஒருவரை கொலை செய்கின்றானோ, இப்பொழுது நியாயத்திற்காக போராடுபவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். நியாயம் பேசக்கூடாது, அப்படி பேசினால் கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லது சிறையிடப்படுகின்றார்கள். ஆனால் இங்கு ஒருவரை கொலை செய்தால், நியாயமாக காரணத்திற்காக அன்றி கொலை செய்யப்பட்டால், கொலைக்காக அன்றி கொலை செய்யப்பட்டால், அவர்கள் மனித சமுதாயம் அவ்வளவையுமே கொலை செய்வதற்கு ஒப்பான செய்தி செய்துவிட்டார்கள். இன்று சமுதாயம் பூராவும் கொலையின்றி கிடைக்கின்றது. மனித விரக்தியோடு இனிமேல் அடிமையாகத்தான் வாழ வேண்டும், அவர்களுடைய அடிமைத்தனத்திற்கு பணிந்தியாக வேண்டும், மனிதன் அடிமையாக வாழ விரும்ப மாட்டான், எனவே நாம் இறந்துவிட்டதற்கு சமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாறும் இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக. ஏன் அடுத்த வரி, மேலும் எவரொருவர் ஒருவரை வாழ வைக்கிறாரோ குணத்தை கொண்டும் அதன்படக்கூடிய நலத்தை கொண்டும் அறிவிக்கக்கூடிய சமுதாய சுகத்தை கொண்டும் வாழ வேண்டும் என்று யார் அறிவிக்கப்படுகின்றார்களோ இன்று 100 பேருக்கு மேலாக இருக்கின்றீர்கள். அவ்வாறு வாழ வைக்கும் பொழுது அவர்கள் மக்கள் யாவரையுமே வாழ வைத்துக் கொண்டார்கள். நிலைமை மாறிருக்கிறது. நன்மையும் தீமையும் சமமாகாது. நிச்சயமாக நன்மை தீமைகளை மிகைக்கும். எவ்வளவு அரசியல் சூழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு வகுப்பு அந்த அரசியல் சூழல்களை காலம் தொட்டே காலம் காலமாக நினைத்திருக்கும் விதமாக மாற்றப்பட்டு விட்டது என்பதை நம்புகிறோம். இது இறைவன் நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி. ஆக உங்களுடைய நேரம், குறிப்பிடப்பட்ட நேரம் இதுதான். சமுதாயமாக வாழுங்கள். இரக்கம் என்ற அந்த குணம் இயற்கையாக அமைந்தால் தவிர, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நான் நஷ்டத்தை தவிர நான் ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, விரும்ப மாட்டேன், கொண்டதாக ஆகாது. நஷ்டத்தை தவிர எதனையும் ஏற்படுத்திக் கொண்டதாக ஆகாது என்று உங்களுடைய இறைவன் திரும்புங்கள். இரக்கத்தை கேளுங்கள், பணிவிக்க அவனுடைய குணங்களிலிருந்து கேளுங்கள். ஒன்று இரக்கம், அவனுடைய குணங்களில் ஒன்னொன்று பணிவு, அவனுடைய குணங்களில் இன்னொன்று மன்னிப்பு, அவனுடைய குணங்களில் இன்னொன்று பொறுமை, அவனுடைய குணங்களில் நாம் பெற வேண்டுமென்றால் இவ்வளவும் நிச்சயமாக நான் முழுமையாக எந்த குறைவென்றும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள். இங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது.